சபோவனத்தின் அங்கத்தினராகி திருச்சபையின் நாம் ஆயுள் மெம்பராக நாம் சேர்ந்திருக்கிறோம். இப்போ நான் குருதேவர் அவர் காட்டிய அறுவழியில் குருவழியில் நான் அவர் காட்டிய அறுவழியில் ஆயுள் மெம்பராக அவருடன் இணைந்திருக்கிறேன். அவர் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அவர் ஆயுள் மெம்பராக இருக்கிறார். அதன் வழி வளர்ச்சி பெற்று இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அந்த ஆயுள் மெம்பராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப நாமெல்லாம் குருவழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் அறுவழியில் நாம் ஆயுள் மெம்பராக இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த துருவ நட்சத்திரம் என்பதே பல மனிதர்களுடன் ஒன்றி உணர்வின் தன்மையை தெளிவாக்கி தெளிவின் உணர்வு ஒன்றிய நிலையை கொண்டு இன்று எல்லாருடைய உணர்வும் பகவையற்ற உணர்வு கொண்டு ஒளி என்ற நிலையில் இந்த சரீரத்தை பெற்ற பின் பலவிதமான பல கோடி கணக்கான நச்சுத்தன்மைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒளியாக மாற்றிடும் அருள் சக்தி பெற்று இன்று துருவ நட்சத்திரம் வாழ்ந்து வருகின்றது. இப்போ நாம் இந்த உடலுக்கு பின் மனிதனான பின் நாம பிறவில்லா நிலை அடைதே கடைசி நிலை. நாம கோடிக்கரை என்பது இந்த மனிதன் நிலையில் கோடியில் அந்த கரையில் இருக்கிறோம். தனுசு கோடி ராமேஸ்வரத்தில் என்ன செய்கிறாரு ராமன், நேரமாய்விட்டது என்று எண்ணி மணலை குவித்து அவர் பூஜிக்க தொடங்குகிறார். ஏனென்றால் இந்த மனித உடலில் ரொம்ப நாள் நாம் நீடிப்பு இருப்பதில்லை. இதை நாம் அதற்குள் எல்லாருடைய எண்ணங்கள் ஒன்றாக்கி இந்த புவியின் ஈர்ப்புக்கு நாம் மற்றவர்கள் இழுத்துறாது. அந்த பேரருள் என்ற உணர்வின் தன்மை எல்லோருக்கும் அதை பெற வேண்டும் என்று அருள் உணர்வு அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது அந்த உணர்வு தான் அங்கே கிடைக்கின்றது. நம்மீது அவருக்கு பற்று வருவதில்லை. இப்படி நாம் ஒவ்வொரு மனிதரும் நாம் செயல்படுத்தும் போது கடைசி நிலையில் நாம் அங்கே போய் சேர்றோம். நாம் என் குடும்பம் எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அவர்கள் என்ன செய்வேன் என்று உணர்வு வந்தால் புவியின் பற்று வந்து விடுது. அப்போ புவியில் யார் மேல் நாம் பற்று கொள்கின்றோமோ அவர் உடலுக்குள்ளே தான் நாம் போகிறோம். அவர் உடலை சேர்ந்து இந்த உடலை சேர்த்த இந்த உணர்வுகளை அந்த உடலில் பாய்ச்சி அந்த உடலை வீழ்த்தி விட்டு மனிதன் அல்லாத உடலுக்குத்தான் போகும். ஆகினால் இந்த உயிர் என்றுமே நிலையானது. நீங்கள் தீயில குதித்தாலும் கூட உயிர் வேகாது, உடல் கருகும். கருகும்போது அந்த நெருப்பின் அந்த உணர்வுகள் கடைசி நிலையிலிருந்து கருகிய பின் இந்த அணுக்களில் அந்த கருகிய உணர்வின் தன்மை தான் பெருகும். அப்படி உடல் கருகி இந்த உயிரான்மை வெளியே சென்றால் அது எரிபூச்சியாக தான் இந்த உயிர் பெறும். ஏன்னா எல்லா சிந்தனையும் எழுந்துடும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் அந்த உணர்வுக்கொப்ப அந்த பூச்சியாக மாறும். அப்போ நம்ம மேல்பட்ட சூடு போட்ட மாதிரி இப்போ பார்க்கல சில இடங்களில் இந்த மாதிரி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டவருடைய உணர்வுகள் எல்லாம் மனிதனாக இருந்து தன்னை எரியாதபடி இது எரித்துக் கொள்ளுற உணர்வுகள் இப்படித்தான் அந்த எரிபூச்சியாக மாறுகின்றார்கள். ஆகினால் நம் குரு காட்டிய அறுவழியில் பேரருளை அவர் பெற்றார். அவர் நமக்கு அந்த பேரருள் பெறும் முறையை கொடுத்தார். என்னை எப்பயுமே துருவ நட்சத்திரத்தை நீ ஆயுள் மெம்பராக சேர்ந்து விடு அப்படி என்றார். அதன் வழி உங்களை அனைவரும் அந்த ஆயுள் மெம்பராக சேர்த்து நாம் எல்லாம் அதன் வழியில் கிளைகளாக இருக்கும். அதனால்தான் ரொம்ப நாளாச்சு இந்த ஆயுள் மெம்பரை சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு அந்த உண்மையின் உணர்வை நாம் தெளிவுபடுத்துறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. ஏன்னா அது பற்றும் பாசமும் அது வளரப்படும் போதுதான் அதுக்கப்புறம் அவளுக்கு உபதேசிக்கிறதும் ஏற்றுக்கொள்ள செய்வதும் ஏற்றுக்கொள்ள கொண்டவருக்கு அது கொடுப்பதும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னு பேருக்கு வந்து ஆயுள் மெம்பருங்கன்னு சொல்லி போட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த ஆயுள் மெம்பராக வந்தவர்கள்லாம் ஒவ்வொரு நொடியிலும் நம் குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழும் இந்த உணர்வுகளை சேர்த்து பழகணும். ஏனென்றால் நம்ம குடும்பத்தில் நாம் எதிர்பாராத நல்லின் நாம் தொழில் நிமித்தம் வர்றோம். ஒருத்தன் வெறுப்பும் வேதனையான செயலை செய்வான். நாம் உற்று பார்த்தப்ப உணர்வு நுகர்ந்தறிவோம். அவன் இப்படி செய்கிறான் என்ற நிலை வந்துடும். அந்த வந்த பின் நாம் அந்த இடத்துல சுத்தப்படுத்தாமல் விட்டுட்டான், உடனே அந்த மாதிரி செய்கிறான் என்றால் ஈஸ்வரா என்று நாம் அந்த முறைப்படி நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருணும் பேரொழியும் நாம் பெறணும். கடவுள் சாத்திரங்க அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு, இதை வர்றவங்களும் முதல்ல உட்கார சொல்லணும். உபதேசம் இருக்கும்போது திசைகளை திருப்பக்கூடாது. அப்போ அவர் உணர்வை கேட்டுணர்ந்து உணர்ச்சிகள், ஏனென்றால் உயிரப்பட்டவர் அந்த உணர்வுகள், அவர் செய்யும் தவறான உணர்வு நம் உயிரில் பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவுது, நம் இரத்தனங்களில் முழுதுக்குமே கவரப்படுது. அப்ப அந்த இரத்தனங்களில் கவர்ந்து கொண்ட பின் நம் உடல் உள்ள அணுக்கள் இருக்கிறதே, நல்ல அணுக்களை நல்ல உணர்வு ஈர்க்க விடாதபடி இதை தடைப்படுத்திவிடு. இந்த இரத்தத்தில் கண்ட உடனே அந்த வெறுப்பின் உணர்வுகள் இந்த இரத்தத்தில் உள்ள அந்த காரமான உணர்ந்து நல்ல அணுக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. நல்லது இது தான் நுகர முடியாத நிலையை தடைபடுது. அப்ப வெறுப்பென்ற உணர்வு வரப்போகும்போது நம்மளுக்கு கொதிப்பென்ற நிலையில் வருது எல்லாம். அப்படி அது உள்ளுக்க அந்த மாதிரி வெறுப்பான உணர்வு வரும்போது பாருங்க, மனிதர்கள் நம்ம அறியாமல் ஒரு விதமான நடுக்கம் வரும். ஏன்னா அந்த அணுக்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை என்றால் அது பதறும், பதட்டமான நிலைகள் வரும். அந்த நடுக்கப்படும்போது கொஞ்சமேனும் அந்த அணுக்களுக்கு சேர்ந்து விட்டால் அந்த அணுக்கள் மீண்டும் அதோடு இணைந்து கொண்ட பின் அடுத்தாப்படி இந்த தவறு செய்யும் உணர்வுலாம் அது நுகர்ந்து அது வளரத் தொடங்கிடும். நல்ல அணுவாக மறைந்துவிடும். நல்ல அணுகளை பெற முடியாத நிலைகள் என்ன உடல்ல அது வந்துவிடும். அந்த அணுவால் இடப்பட்ட அந்த மலம் அந்த உறுப்பு, அப்ப அந்த உறுப்பு வளர்ச்சி குறையுது. அதனை சேர்த்து அந்த அணுக்களின் தன்மையும் ஒன்று கொண்டு போர் முறை செய்து அங்கு வலி எடுக்கும். நாம் தப்பு பண்ணலை. ஒருவருக்கொருவர் தகராறு செய்து கொண்டதை இந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம்னா இந்த நிலையாகுது. நாம் தவறு செய்தமானா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த வெறுப்பின் உணர்வு கொண்டு நாம் வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அந்த வெறுப்பான உணர்வு நம்ம முன்னாடி அதை இழுத்துங்க ஆன்மாவில் ஜாஸ்தி வச்சிருக்கோம். அப்ப நம்ம வீட்டில் வந்தோம்னா சின்ன குழந்தை சின்ன டொப்புன்னு ஒரு பாத்திரத்தை போட்டா போறோம், அல்லது குழந்தை ஏதாவது சத்தம் போட்டு பேசினா போறோம், எதிர்கள். அப்புறம் மனைவி பார்த்து என்ன செய்யும், பிள்ளையை வளர்த்துருக்க பாருங்க. இந்த விருப்புணர்வுகள் இங்க விருப்பான நிலைகள் பேச சொல்லும். நீங்க சில நேரங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னா ஏதாவது நடக்கட்டும், உங்க வீட்டில் எப்படி வருது உங்களை அறியாமல கோவச்சிடுறீங்க. இது எதை அறியுது, நாம் அந்த உணர்வு தான் நம்ம இயக்கிறது. அப்படி இயக்கக்கூடிய உணர்வை நாம கொடுத்த இந்த அருள் சக்தி பிரகாரம் ஆயுள் மெம்பராக இருக்கும்னு அந்த நிமிஷமே தீயில் நடந்தால் ஈஸ்வரா என்று நாம் புருவ மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தர வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி இந்த உணர்வை நம்ம ரத்தங்களை கலக்க செய்யணும். கலந்த விற்பாடு அடுத்தபடி என்ன செய்யணும், நம்ம குழம்பு வைக்கிற ருஷியா மாத்திரம் இல்லை, அவர்கள் இருவருமே பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், ஒரு தெளிந்த மனம் வரணும், அவங்க கூட ஒன்று சேர்த்து வாழும் உணர்வு வரணும். ஆனால் அந்த உணர்வு உணர்ச்சிகள் நமக்குள் சேர்க்கும் போது இந்த ரத்தத்தில் என்ன செய்யுது, அவன் சண்டை போட்ட உணர்வை இங்கே தணிக்குது, நாம் ஒன்று சேர்த்து உணர்வு நிலை கலக்குது, அந்த உணர்வின் தன்மை நம் உயிர் உருவாக்குது, உணர்வின் தன்மை கருவாக்குது, நம் ரத்தத்தில் சுழல ஆரம்பிச்சு. அப்ப அந்த உணர்வுகள் நாம் என்ன செய்யுது, இந்த அணுக்கள் அதில் போய் சேர்த்தோன்னு இந்த உணர்ச்சி பிரகாரம் நம்மளுக்கொத்த நிலையாக மாறும் சொல்றது. இதை நாம் இந்த மாதிரி எல்லாம் மாற்றி பழகணும். நான் சாமி கும்பிட்டு தியானம் இருந்தேன், எனக்கு எதை எது தியானம் இருந்தோன்னா சில பேர் என்ன செய்யும், நான் தியானம் இருக்கிற நிலையில் பேருடைய கஷ்டமெல்லாம் கேட்டு சுத்தப்படத்தான் என்ன செய்யும், நான் சட்டையை போட்டு அழுகுப்பட்டாச்சுன்னா உடனே ஒரு துவைச்சிக்கிறோம், ஒரு நாத்தமான பொருள் வந்து நம்ம உடனடியாக துவைக்கிறோம், நம்ம வெறுப்பின்ற நிலையில் உடனே நான் சுத்தப்படுத்தி ஆகணுமா இல்லையா. இதை நாம் செய்து பழகணும். எப்போதுமே தியான வழி அன்பர்கள், நாம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பிறரான தவறை உணர்ந்து பார்த்துட்டோம்னா நம்ம உடல்ல செய்கிறான் யாரோ அந்த உணர்வு நான் வந்த பின் தான் அறிகிறேன் தவறு செய்கிறான்ட்டு. அந்த உணர்வு தன்மை என்ன செய்யுது, அந்த உணர்ச்சிகளை நம்ம உடலில் தொட்டி நம்மளை அறியாமல் இப்படி செய்கிறான் பார், நீ சும்மா இருந்தாலும் பேச வைக்குது. எது பேச வைக்குது, நம்ம நுகர்ந்த உணர்வு தான். அப்போ நம்ம தடைப்படுத்தணுமா இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் ஈஸ்வரான்னு சொல்லி எண்ணி உள்ளுக்கு போகாமல் இங்கே நிற்கணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பெறணும்ட்டு கண்ணின் நினைவை எடுத்து உள்ளுக்கு செலுத்தணும். என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறணும். அப்புறம் என்ன செய்யணும்? அவன் பொருளறிந்து செயல்படும் திறனும், நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக வரணும், பிறருக்கு பண்புடன் நடந்து கொள்ள அந்த சக்தி வரணும் அப்படின்னு நாம் எண்றோம். இந்த உணர்வை நினைச்சு அவன் உணர்வை நாம் குழம்பு வைக்கும் போது மிளகாய் ஜாஸ்தின்னா என்ன பண்ணுறோம்? மற்ற சரக்கோடு சேர்த்து மிளகாய் தனிச்சாச்சுன்னா ருசியாக இருக்குது. மிளகாய் அடிமையாக போச்சு, இன்னைக்கு என்னதான் போட்டு சாப்பாட்டில் ருசி பண்ணாலும் ஆன்னு வருது. அந்த காரமாக சாப்பிட்டு விட்டுற நேரத்தில் யாராவது தும்மலா போகணும், உடனே இந்த வெறி வரும். அந்த காரமாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டாடினா போகிறோம், தண்ணி முதல்ல குடிச்சிருப்போம், ரெண்டாவது தீர்ந்து போச்சுன்னா இப்போ தான் தண்ணி வச்சிருந்தோம். தண்ணி கொண்டான்னு சொல்ல இன்னும் கொண்டாடுறியான்னு இந்த வேகத்தில் தண்ணி நம்ம குடிச்சு கூட மறந்துட்டு சண்டை போவோம். பார்க்கலாம் சில இடங்கள் நம்ம மறந்துடும். அந்த உணர்வின் வேகம் நம்ம குடித்தோமான்றது நிறைய தெரியாமல் போயிடும். அப்போ நாம் என்ன செய்யுது, எங்கேயோ பார்த்த உணர்வு நம்மளுக்கு இங்கே வரும். அந்த உணர்வு வராதபடி சுவையாக மாற்றணும். நம்ம தியானம்னா நம்ம இப்படி இருந்துட்டு எல்லா சக்தியும் தட்டிட்டால, ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் அந்த அருள் பெற வேண்டும், நல்ல குணங்கள் வர வேண்டும் என்று இதை தியானிச்சு இந்த உணர்வை உருமாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் தப்பை செய்யலை, வேதனைப்படுறவங்களே வெறுப்படுகிறவங்களே சங்கடப்படுறவங்களே நாம் எப்படி செய்யலான்னு எல்லாம் சொல்கிறோம். இந்த உணர்வு நுகர்ந்தவன் என்ன செய்யுது, அந்த உணர்வு பூரா நம்ம அணுகளில் சேரு. இப்போ தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கண் வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ எதனால் வலி வருது? நாம் பிறர் செய்யும் தவறு உணர்வுகளை சேர்க்கும்போது நம்ம ரத்தத்தில் சேர்த்து நல்ல அணுக்கள் வேறு சாப்பாடு இல்லைன்னு நினைச்சிருங்க. இப்போ நான் இங்கேருந்து போனேன், மலேசியாவுக்கு போன உடனே அங்கே என்ன ஆச்சு தெரியுமா இல்லையா, எல்லா கடையிலும் மட்டன் வச்சுருக்குறாங்க. நல்லா செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இங்கே புத்த பிச்சைகள் வந்து சாப்பிடுவாங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்க, அங்கே நல்லா சுத்தமாக இருக்கும்னாங்க. நான் அங்கேருந்து போனேன், அந்த கடையில் என்ன செய்கிறாங்க, சைவ சாப்பாடு தனியாக உண்டு, அவங்க வந்து அதை தனியாக சமைச்சு வேற கரண்டி இறங்கி படாதபடி இதுக்குன்னு தனியாக சமையல் பண்ணிவிடும். மற்ற கடையில் பண்ண இந்த கரண்டி அதை கரண்டி சேர்த்துருவாங்க, அதனால நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்கண்ணா. அங்கே சாப்பிடுங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் அரிசியில் அவங்க சீராக்காரங்க சாப்பிடுவாங்க. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அடுப்பை கொண்டு கொடுத்தேன், ஒரு வடைச்சட்டி கொடுத்தேன், அதில் எண்ணெய் ஊற்றி கொடுத்தேன், எண்ணெய் கூட இல்லை தண்ணி, நான் தண்ணி கொண்டு கொடுத்து அது கொதிக்க வச்ச உடனே அந்த மீனை கொண்டு இதில் கொடுக்குறேன், கொடுத்த உடனே நான் கொதிக்க வைக்கிறேன், அந்த எண்ணெய் சீரகம் மீனை கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் வேகுது, எந்திரிச்சா இல்லையானு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றி பார்க்குறேன், அடுத்தாப்பில் விட்டீங்கன்னா அந்த சுட சுட குறிக்கிறாங்க. நான் இங்கே உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதை கதையை பேசிக்கிட்டேன், ரெண்டு சாப்பாடு தான் ரெண்டு இதையும் சாப்பாடை கொண்டாட சொல்லி அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்றேன். வெறும் தண்ணியில் மீனை போட்டு அதை சுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், அது நாத்தம் அடிக்குது, அதை சாப்பிட்றாங்க, அதில் சத்து இருக்குதான். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னே சொன்னாலும் என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார், என்னையே இப்படி நடக்குதுன்ட்டு. அதை கல்லை பார்த்தாலே அந்த உணர்வு வாசனை அடிக்குது. இது நம்ம மிஞ்சி போகுது, இந்த சாப்பாடு போட்டு என்ன பண்ணுறதுன்னு, என்ன செய்யுங்க எங்கே போனாலும் அப்படி தானே. அதெல்லாம் இப்போ நான் இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி தேடுனேன் தேடுனேன் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு, ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அங்கே ஒன்று சைவம் தானாங்க, அங்கே போனால் அந்த மீன் கருவாடை தான் வச்சுருக்குறாங்க. அது இல்லைன்னா அவங்க வியாபாரம் ஆகாது போடும். ஆனால் மலேசியாவுக்குள்ளே எங்கே போனாலும் இதுதான், ஏன்னா அங்கே சைவம் தான் சொல்கிறாங்க, இதுவும் அது இருந்தால் தான் அங்கே வியாபாரம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல என்ன செய்யுது, நம்ம சிக்குமுக்க ஆகிட்டோன்னா இதே மாதிரி நமது வாழ்க்கையில் பிறருடைய சிரமமான நிலைகளில் நாம் மத்தியில் சிக்கிக்கிட்டோம்னா அது நுகர்ந்து தான் ஆகுது. அந்த உணர்வு நமக்குள் மாற்றணும். அது என்ன இருந்தாலும் நாம் இதை எடுக்காதபடி மாற்றணும். உதாரணமாக இப்போ சாகர் இருக்குதுன்னு வச்சுங்க, அது பார்த்தால தியான வழி அன்பர் போங்க, அந்த சாகர நாத்தம் தெரியாது. நம்மளை பார்த்தோன்னு பாரு, சாகரைகிட்ட நிற்கிறான், புத்தி இருக்குதான்னு நம்மளை சொல்லுவோம், நம்மளுக்கு அந்த நாத்தம் தெரியாது. காரணம், நம்ம உணர்வு நினச்சி சாகரை எடுக்காது. இப்போ நம்ம இது நம்ம தென்காசியில் நம்ம இன்ஜினியரிங் இதுக்கு கடனாநிதி போயிட்டு வந்தோம்ல, போயிட்டு வந்தவொடனே என்ன செய்யிட்டாங்க, இந்த கக்குஸ் எல்லாம் வழிச்சு அடிச்சுட்டு வந்தேன், அந்த பக்கத்து வீட்டுக்காக ஐயோ ஐயோ மூக்கை பிடிக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்கள என்ன செய்யறானு, ஆகா ஆக நான் ஆனந்தமாக இருக்கிறாங்க. அவர்கிட்ட இன்ஜினியர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், ஒருத்தருக்குமே அந்த நாத்தத்தை பற்றி தெரியும். நீங்கள் வந்தீங்களா? இல்லைங்க. அப்புறம் அதை மாதிரி சொன்ன உடனே, என்ன இவங்க தியானம் பண்ணுறவங்க இந்த நாத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு உங்கள் நாத்தம் அடிக்கலான்னாங்க. எங்கள் நல்ல மனமாக இருக்கணும், ஏன்னா நாங்க எடுத்த தியானம் அந்த நாற்றத்தை உள்ளுக்கு பக்கத்தில் ஓடுறதில்ல, நல்ல உணர்வா எங்க உள்ள வருது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. தெங்காசியில் அன்னை தெங்காசிக்கார் யாராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு. ஏன்னா இதெல்லாம்ங்க நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தின் வலுவாலே இது ஃபில்டர் பண்ணிடும், நமக்குள் தெரியுது. அப்ப என்னன்னு உத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கு நீங்க பார்த்தா நிச்சயம் அறிய முடியும். ஆனா சாதாரணமா இருக்கும்போது நம்மை தாக்காது. தியான வழியும் சில மெம்பர்களுக்கு நல்ல புல் பவர் எடுத்தாங்கன்னா இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா விபரீதமான நிலைகள் ஏற்படுதுன்னா உடனே அந்த உணர்வுகள் நமக்கு ரிமூவ் பண்ணும், தெரியுது அப்படி தெரிய வைக்கும். அப்ப சுதாரிச்சு இந்த உணர்வுகளை மாற்றி அமையக்கூடிய நிலை வரணும். இந்த மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட இந்த தியானத்தை சாதாரண நிலைகளில் பேசினாலும் அந்த உணர்வு நாம் அறிய செய்கிறோம், இந்த இரத்தத்தில் கலக்குது. இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரையில் என்ன செய்கிறோம், நல்லவங்க கொஞ்சம் பேர் கெட்டவங்களை கொஞ்சம் பேர் பார்த்துட்டே வர்றோம். இந்த உணர்வெல்லாம் நம்ம இரத்தத்தில் கலந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இரத்தத்தில் கலக்கப்படும்போது என்ன செய்யுது, சில அணுக்கள் இதை ஏற்க முடியாமல் மறுக்குது. மறுத்த உடனே அனுச்சி நமக்கு வெறுப்பு, அந்த மறுப்புங்கிறப்ப அது சோர்வடையுது. சோர்வான உணர்வும் மீண்டும் வேதனை என்ற உணர்வு நுகர்றோம். அந்த நுகரப்படும் போது என்ன செய்யுது, இந்த இதுகள் சேர்த்து இதுவே அணுவா மாற ஆரம்பிச்சு. நீ இந்த வேதனைப்படுறதோ சங்கடப்படுறதோ சளிப்படுறதோ வெறுப்படைகிற நீங்க இதை பார்த்தோன்னு இந்த ரத்தங்கள் அது கூடிக்கிட்டே வரும், அது வெளியில போறதில்லை. அப்ப நாளுக்கு நாள் எது பெருகுதோ அது அணுக்களாக மாற ஆரம்பிச்சிடும். இப்ப நாம தொட்டியில தண்ணி வச்சிடறோம் அப்படின்னா சூரியன் ஒடிக்கதிர் படுது, பட்டவன என்ன செய்யுது, இது காத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த காந்தப்பலன் கவர்ந்து பச்சலைகளில் வரக்கூடிய அந்த வாசலை காத்துல போகுது. இந்த வெயில் தனித்தன்மையாக இருந்த இந்த நீர் இழுக்குது. அந்த நீர் இழுத்தவன் அனுசி இந்த அந்த நம்ம அந்த தொட்டியில் அனுசி இது உறையுது. அந்த செடி மாதிரியே பச்சை பசேன்னு வருது. அந்த பச்சை பசேன்னு வர்றது நீங்கள் மேலே எடுத்து நான் அரிப்பு ஜாயிச்சர். இந்த அரிப்பு தன்மையை வெளிஞ்சவன் அனுசியுது. இதிலிருந்து ஒன்றோடு ஒன்று உருவாகப்போமோ அதுலேயே அணுக்கள் உருவாகும். பத்தனை வால் நீட்டிக்கிட்டு அது வரும். அப்போ எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, இந்த விஷத்தின் தன்மை உருவாக்கப்படும் போது அதன் உணர்ப்படி ஒளியின் தன்மை ஆகும்போது இந்த விஷத்தின் தன்மை போற அதை சாப்பிட்டோம்னா அந்த விஷ அணுவாக மாறும். நம்ம உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அது படுவேலை செய்யும், சரியாம தண்ணியை குடிச்சிட்டாங்க. இப்போ எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, இதே மாதிரி தான் நம்ம உடல்ல அதில் அந்த அந்த பச்சை பசைன்னு ஆச்சுன்னா அதில் கழு முட்டையாக வரும். அந்த முட்டைகள் அடிச்சுன்னு இந்த அணுக்கள் வரும். ஏன்னா இந்த உணர்வை எடுத்து அது சாப்பிடும், அந்த விஷத்தின் அரிப்பாக இருக்கு, இது உற்பத்தி ஆகுது. இப்போ இதே மாதிரி நாம் மனுஷன் தானியங்களை போடுறோம், புல்லை போட்டு என்ன செய்கிறோம், தண்ணி ஊற்றி வச்சிடறோம், அதில் காளான் முளைக்குது. காளான் முளைச்சோன்னு நினச்சி இந்த காற்றுலேருந்து ஏதாவது இந்த பக்கம் விஷத்தன்மையானதோ மற்றது பட்டுச்சுன்னா இந்த விஷம் அதில் பாடிடுது. அந்த காலனில் வந்து பச்சை பசையை ஆக ஆரம்பிச்சு. அப்போ அதை சாப்பிட்டா நிச்சயம் மனிதன் ஆகட்டும், அந்த விஷத்தன்மையும் மாறும். இந்த காலங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், சொல்கிறது உங்களுக்கு அர்த்தம் தான். இதே மாதிரி தான் நாம் நுகரும் உணர்வுகள் நம்ம இரத்தத்தில் இது கலக்கப்படும் போது அதை நாளாக நாளாக இந்த விஷத்தின் இயக்கத்தால் பல கொஞ்சம் அது துடிப்பின் நிலைகள் அதிகமாகும். அது அரிப்பை போகும்போது அன்னி செய்து நம்ம உடலில் மேலே கூட சிலருக்கு அரிப்பாக நினைஞ்சிடும். அந்த உணர்ச்சிகள் வெளிப்படும்போது சில வித்தியாசமான நிலை வரும். மனம் என்னச்சு அந்த தேய்ப்பு வரப்போது ரத்தத்தில் என்னச்சும் அந்த அடிப்புணர்ச்சியில் உணர்வு ஊட்டும் அணுக்களாக உருவாகிவிடும் சொல்றது. இது மாதிரி அந்த அணுக்கள் உருவாக போகும்போது இறைப்பாழ நம் உடல்ல அணுத்த அந்த கருவா உருவாகி அது வெடிச்சப்பின்னு அணுவாயிடுச்சுன்னா நம் உயிரிப்பால தான் அந்த அணு இயக்க ஆரம்பிச்சு. உயிரின் இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, இருக்கும் காந்தம் லட்சம். இந்த அணுத்தன்மை ஆனாலும் அந்த அணுவின் தன்மை என்ன செய்யுது, அந்த முட்டை வெடிச்ச உடனே துடிப்பென்ற நிலை வரும், ஆக வெப்பமாகும். துடிப்பென்ற நிலையிலும் ஈர்க்கும் சக்தி வரும், காந்தமாகும். ஆக எதை நுகர்றோமோ அந்த உணர்ச்சியை இயக்கும். அப்படி உணர்ச்சி இயக்கப்படும் போது அணுத்தன்மை அடையும். எந்த உணர்வின் தன்மை ஆனதோ அது அணுவாக உருவாகும். அப்போ அந்த அணுவின் மனம் என்ன செய்ய உடலப்பட்டவுடனே நம் உடலில் நல்ல அணுக்கள் பக்கத்தில் இருக்கிறன்னு இந்த அடிப்பாருன்னு அதை நெறிஞ்சு கொடுக்கும். நம்ம பார்க்கல உடலுக்குள்ள இருக்க போது நம்ம அறியாமல் உள்ளுக்கு இப்படியே பிறட்டுற மாதிரி இருக்கும், உறுப்புகளை நல்லா தெரியலாம். காரணம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அணுவாகி அது உருவாகும். அப்போ உயிர் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் இருக்கும் காந்தம் லட்சுமி என்றாலும் அதே சமயத்தில் அந்த அணு ஆகும்போது விஷ்ணுவின் மறு ஆதாரம் சீதாராமன். நாம எந்த சுவை கொண்டு இந்த உணர்ச்சிகள் தோன்றுதோ அந்த எண்ணங்கள் வரும். ஆக இந்த உயிரிப்பளவே அந்த குணத்தின் சக்தி, அது வெப்பம் விஷ்ணுவும் அதன் உணர்வும் இயக்கம் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பம் லட்சுமி. ஆனாலும் இதே உணர்வின் தன்மை எந்த குணமோ அந்த சுவைக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை உருவாகுது பிரம்மம். பிரம்மாவின் மனைவி விஷ்ணுவின் மகன் பிரம்மா. பிரம்மாவின் மனைவி யாரு? சரஸ்வதி. அக்குணத்தின் ஞானமாக அது இயக்கு, அதன் உணர்வு தான் பிரிச்சு உணவாக எடுக்கு. அந்த உணர்வின் பலமாகும்போது உடலாகும், உடலின் தன்மை ஆகும்போதே சிவமாகும். நல்ல அணுக்களை ஒதுக்கி விட்டு இதன் உணர்வின் தன்மை நமக்குள் சேர்க்கிறது. அப்ப சிவத்தில் அணிசீது வேதனைப்படுத்தோர் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனை உணர்வுகள் நமக்கு ஆகி இதுவே நாம் என்ன செய்கிறோம், இந்திர லோகத்தை அந்த அரிப்பின் தன்மை உடல்ல அந்த இரத்தங்களில் வளரும் போதே இரத்த கொதிப்பு வந்தால் நம்ம கோபம் வரும், வேதனை என்று வந்தால் வாத நோய் வந்தது. இந்த இரத்தங்களில் உருவாகும் போது அணுக்களை மாற்று. அப்போ என்ன செய்யுது, நரக லோகத்துக்கு திரும்பறோம். ஆக சந்தோஷமான நிலையில் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த அணுக்களின் தன்மை நம்ம இந்திர லோகத்தில் என்ன அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள்ல அந்த இரத்தத்தில் மாறும். இப்படியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு கதைகளாக வடித்து இந்திரன் என்ன செய்கிறான், சிவன் என்ன செய்கிறான், பிரம்மன் என்ன செய்கிறான், விஷ்ணு என்ன செய்கிறான் அப்படின்ற ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வழியில் எப்படி இயங்குது அப்படி என்ன காரணப்பேரை வச்சு நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குறாங்க. அப்போ நாம் அதை என்ன செய்யணும் அப்படின்னு நாம் இங்கே சிந்தனை செய்யணும். அப்போ அந்த உணர்வின் தன் நம்ம உடலுக்குள்ள ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் உறுப்புகளில் அணுக்கள் மாறும், பலவிதமான நோய்கள் தொத்தும், பலவிதமான அணுக்கள் விஷத்தன்மை கொண்டதாக மாறும். இவை அதிகமாக நுகர்ந்து இந்த உணர்வு இரத்தத்தை ஃபில்டர் செய்யக்கூடிய கிட்னி விஷத்தன்மை அதிகமாக பரவிவிட்டால் அது விஷம் அதிகமாக வந்து உறுப்புகள் சீர இயங்க, உறுப்புகள் சீராக இயங்கலைன்னா இரத்தத்தை வடிகட்டும் தன்மை இழந்தது. வடிகட்டும் தன்மை ஆழ்ந்தப்பின் எல்லா இடங்களுக்கும் கெட்ட அணுக்களின் நிலைகள் அடுக்க அதிகமாக சேர நேர்ந்து அப்ப என்ன செய்யும், இதனால நம் உடல்கள் பலவீனமாகி நம்முடைய உணர்வுகளையும் மாற்றமாகி இந்த உடலை விட்டு பிரிய நேரும். ஆக சுத்தகரிக்கும் இந்த கிட்னி தன்மை இழக்கும் இந்த உணர்வின் தன்மை ஆனப்பின் இதே உயிரின் தன்மை வரப்படும் போது விஷத்தின் தன்மை தான் ஏற்றுக்கொண்டு வலுகொண்டு மாற்றும் தன்மை வரும். இப்ப மாடு ஆடெல்லாம் என்ன செய்யுது, அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் வலுவாகி அதன் நல்லவைகளை கழிவாக்கி இப்ப மாட்டு கோமை என்ன செய்யும், நல்லா இருக்கு. மனிதன் கோமை என்ன செய்யுது, நாட்டமாகுது. இது பிரிக்குது, இது பிரிக்கலைன்னா அந்த வலுவான நிலையை கொண்டு அந்த மாற்றும் தன்மை. அதே போல கிட்னிக்கு உறுப்பாக போகும்போது விஷத்தை உடல் ஏற்றுக்கொள்ளும் உணர்வின் தன்மை உறுப்புகளாகி அதை நம்மை ஆடவும் ஆடவும் மாற்றிவிட்டு ஒவ்வொரு உறுப்புகளும் இன்று புழுவிலிருந்து மனிதனாக வரையிலும் உணர்வு மாறி மாறி தெளிவாகி இன்று மனிதன் நிலையில் வருவேன். மனிதனுக்கு பின்ன என்ன செய்யுது, நுகரும் உணர்வில் நஞ்சை பிரிக்கணும். நஞ்சு பிரித்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் சக்தி பெற்றவன் அகசன் துருவனானான், துருவ மகிழ்ச்சி ஆனான். திருமணமாகி இருவரும் ரெண்டனை இணைந்தன. ஆக ஒரு ஒளியின் உணர்வாக பெற்றவன் ஆக ஒளியின் சரீரமாக அது வரும் விஷத்தை எல்லாம் ஒளியாக மாற்றி இன்னைக்கு பிரபஞ்சத்தில் பரவச்சு அதைத்தான் நம்ம குருநார் அதை நுகர செய்த. இப்ப திட்டவங்களை போறவன என்ன செய்யறோம், பார்க்குறோம், அது நுகர்ந்தவுடனே நம்மளுக்கு கோபம் வரும். ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான், அண்ணாதே நல்ல அழகாக இருக்கிறான், இருந்தாலும் அவன் சிந்தனை ஏற்று ரோட்டில் போற நடப்பாவே அப்படின்னு அந்த புத்தி வேகமான உணர்வை நாம் நுகர்றோம். இப்படி நாம் பலவிதமான உணர்வு நுகரப்படும் போது நம்ம அறியாமலே இது உருவாகும். அப்போ நாம் என்ன செய்யறோம், இந்த உணர்வின் தன்மை உரப்பும்போது நாம் சோர்வடைந்ததுன்னு நாம் எப்படி ஒரு புத்தி பேதமற்றவன் இருக்கிறானோ அதே மாதிரி சில நேரங்களில் நான் நல்ல மனசு உண்டு அதை எடுத்துட்டோம் இந்த உணர்வலைகள் நமக்குள்ள வரும். இதே மாதிரி அவனை போல நம்மளுக்கு சிந்திக்கும் தன்மை ஞாபக சக்தி மறக்கும். நேரத்தில் பாசத்தோட உணர்வானாங்கன்னா அந்த பாசத்தால் பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி மாறும். அப்போ நம்ம அந்த இடத்துல சுத்தப்படுத்தணுமா இல்லையா, அப்போ அவனுக்கு அந்த விஷயம் திரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரணும் நான் பெறணும் என் உடல் முழுது பண்ணணும் இங்கே இடம் நிறுத்திட்டு இந்த உணர்வுக்குள்ள முந்தி இந்த சக்தி விட்டணும். இப்படி கூட போனாலும் விடாதான் இது உணர்வானே இதவே தள்ளி விட்டுரும். இப்போ நாம் வேதனையோ கொழுப்பாக இருக்க போகும்போது நாம் ஏதாவது சந்தோஷமாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள விடுதா, இதே மாதிரி அந்த துரு நட்சத்திரத்தை உணர் நம்ம உடலுக்குள் பெருக்கிட்டோம்னா இது என்ன செய்து தள்ளி விட்டுரும். அப்போ இங்கே நுகர்றதுக்கு வழி இல்லை, உள்ளே புகுறதுக்கு வழி இல்லை. அப்போ அதை என்ன செய்து அடுத்த அப்படி என்ன செய்யணும், அந்த அருணர்வு பெற வேண்டும் என்றும் அவனுக்கு சிந்தித்து செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும் என்றும், தெளிவான மனிதனாக வாழ வேண்டும் என்றும், அவன் குடும்பத்தில் அனைவரும் அந்த பற்றுடன் அந்த பரிவுடன் வாழ்ந்துடும் உணர்வு பெற வேண்டும். நாம் இது இந்த நல்லதை எண்ணி இந்த உணர்வு நுகரப்படும் இதை நிறுத்திடுறோம். அவன் சிந்தனையற்ற நிலையில் இருக்குது, நாம் சிந்தித்து செயல்படும் உணர்வுகள் இதை இணைக்கப்படும் போது இது சிரித்து விடுது. அப்போ அந்த உணர்வை நமக்குள் எடுத்து அவனால் நாம் இப்படியெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சேர்க்கப்படும் போது அந்த குணத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலந்துகிட்டே வரும். இப்போ நாம் நல்ல உணர்வோடு சேர்த்து நல்லதை பேசுகிறோம். பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருத்தருடைய வேதனை உணர்வு நுகர்ந்தோம்னா நல்ல குணத்துக்குள் விஷயம் சேர்ந்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு நிலைகளும் நாம் சேர்க்கப்படும் போது இரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த எந்த குணத்தை அந்த எதிர்நிலையாகவும் அந்த உணர்வின் தன்மை இருக்க போகும்போது நம்ம இரத்தத்தில் இது கலக்குது. அப்போ நாம் நினைச்சிடும், புழுவிலிருந்து மனிதனாவரும் விஷத்தை கழிச்சு கழித்து விஷத்திலே கழிக்கிற உடலை பெற்றோம். கடவுள் அவதாரத்தில் அதாவது வராக அவதாரம் முக்கியம். இப்போ என்ன செய்யுது, புழுவிலிருந்து அது ஒவ்வொரு சரீரத்திலும் தான் சுவாசிக்கும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்க்குது. அப்படி சேர்க்கும் போது தீமையை நீக்கக்கூடிய வலிமையான உணர்வு அணுக்கள் விளையுது. அப்படி விளைந்த பிற்பாடு தான் இது என்ன செய்யுது, பன்றியாக உருவாக்குது இந்த உயிர். அதுக்கு தகுந்த உறுப்புகள் அதுக்குண்டான நிலைகள் உருவாக்குது இந்த உயிர். அப்போ பன்றியாக உருவாக்கும் போது என்ன செய்யுது, சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாத்தத்தை இது பிளந்திருக்கு. அதுக்குள்ளே மறைஞ்ச நுகரத்தை அந்த நல்ல மனத்தை தான் நுகரும். அப்போ அதை நுகர்ந்தப்புன்னு அது வாழ்நாள் என்ன செய்யுது, கொஞ்ச நஞ்சம் தொக்கி உள்ள உணர்வுகளையும் அந்த நாத்தத்தை பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உடலில் விளையுது. அந்த கொஞ்சமாக இருக்கும் நாத்தத்தை கொஞ்சமாக இருக்கும் இதை பிளந்துரு. அப்போ அந்த உயிர் வெளியில் வந்தோன்னு என்ன செய்யுது, நாம் மனிதனாக பிறக்கச்சு. அப்போ மனிதனாக என்பது என்ன செய்யுது, இப்போ பன்றி உடலுக்கும் பன்றியுடைய கிட்னிக்கும் மனிதனுடைய கிட்னிக்கு ரெண்டும் ஒன்றாக இருக்கும். பன்றியுடைய இதயத்துக்கும் நம்முடைய இதயத்துக்கும் ஒன்றாக இருக்கும். சில உறுப்புகள் எல்லாம் சில உறுப்புகள் தான் சில விதமான மாற்றமாக இருக்கும். ஆனால் பன்றியின் உணர்வுக்கு அவ்வளோ அந்த மனிதன் ஒத்த நிலைகள் வரும். இப்போ அந்த உறுப்புகளை இப்போ மனிதனுக்கு பயன்படுத்தலாம். நாளடைவில் சிறு மாற்றங்களை கொடுத்தான்னா இது மாற்றிட முடியும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனாலும் இந்த பன்றி என்ன செய்து தன்னுடைய உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து இந்த உயிர் வெளியில் வந்தப்ப அந்த உணர்வு குப்பை அந்த உணர்ச்சி கொண்டு மனிதன் ஈர்ப்புக்குள் கொண்டு வரும். அல்லது முதல் காலத்தில் இந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உணர்வுக்கு தக்க வெளிவந்த பின் இந்த உணர்வுகள் அந்த உறுப்புகளாக மாறும். அப்படி மனிதனாகும்போது முதல் மனிதனாக மாறும்.